ஓம் சிவாய நமஹ. சைவம் தாட்டாரியின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருநாவுக்கரச நாயனாரின் புராண வரலாறு பகுதி 3. வழங்குபவர் இசைப்பேரறிஞர் தர்மபுரம் பா சுவாமிநாதன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
ஆமா, அதத்தான் சொன்னார் சுவாமி. மூவார் புறங்கள் எரித்த அன்று மூவர்க்கு அருள் புரிந்தார் அப்படின்னு திருஞான சம்பந்தர். அவனை எரித்ததும் அப்படித்தான், அருள் செய்ததும் அப்படித்தான் என்பதை நினைவூட்டத்தான் சுவாமி அப்படி பாடி வைத்திருக்கிறார் என்று நான் எண்ணுகிறேன்.
அல்லாடரவம்
ஓதி மாமலர்கள் தூவி உமையவள் பங்கா மிக்க சோதியே துளங்கும் எந்தோள் சுடர் மழுப்படையானே ஆனே அமரர் போவே அணியண்ணாமலையுள்ளானே நீதியால் என்னை எல்லாம் நினைமா நினைவிலேனே பாக்கி பேர் எல்லாரும் பாடுறான் இல்லையா, நான் போய் பாக்குறேன் சில இடங்கள்ல பாக்குறேன். ஞாயிற்றுக்கிழமை பாடுறான் மட்டும் பாடுறது, பாட்டு தெரியாவிட்டாலும் திருநகர் பூசும் போது சிவாய நம நம சிவாய அப்படின்னு பூசிவிடு இல்லையா. இல்ல முடிஞ்சதுன்னா மந்திரமாத நிறு வானவர் மேதுன்னு சொல்லு, பாட்டு தெரியாதுமா, பாட்டு தெரியாது நமச்சிவாய் விபூதி பூஜிட்டு அப்படியாவது சாய்ஸ் கொடுத்து வைக்கிறாங்க நமக்கு. இந்த சாய்ஸே சட்டமாக்கி போடுறாங்க கட்டிக்காரங்க. கோயில் போனியா பாட முடியலையா, சரி ஓம் நம ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் அப்படியாவது சொல்லிவிடு இல்லையா. எடுத்த நீட்டி சொன்னா இசை வருகிறது அதுதான் இல்லையா. ஆமா அப்படியாவது சொல்லிவிடு, அவன் சொல்லினா அவன் சந்தோஷப்படுவான். ராவணன் பாடினா சந்தோஷப்பட்டான். ராவணனுக்கு தசக்கிரீவன் பேரு, ராவணன் பேர் சிவன் கொடுத்தது, பெரிய வாழ் ஒண்ணு கொடுத்தான், 3 கோடி வருஷமா இன்னும் வாழக்கூடிய நாள் கொடுத்தான் அவனுக்கு, அவனே வல்லவன் அவனுக்கு இதெல்லாம் கொடுத்தான் ஏன். அவன் அந்த மாதிரி பாடிவிடு, கோயிலுக்கு போனா பாடிவிடு, பாட்டு பாடினா நிச்சயம் ஆடவும் தோணும் ஏன் நிச்சயமா. ஆமா பாட்டு பாடினா ஆட தோணும், கைய தூக்குவான் அப்படி அவனு ஆடுவான், பாட்டு பாட ஆரம்பிச்சுன்னா அப்படி வந்துடும், அப்படி செய்து விட்டா அவனுக்கு சிவன் அருள் கிடைத்து விடும். அப்படித்தான் சொல்லுது. எளிய வழிபாடு ஈசனை அடைவதற்கு நீ அபிஷேக ஆராதனை அது அப்புறமா, நீ எளிய வழிபாடு. உனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறான், நாக்கு கொடுத்திருக்கிறான், சொல்லிவிடு இல்லவா. ஆமா என்பது இந்த பாட்டினுடைய கருத்து. இப்போ நாம 4 பதியும் அண்ணாமலையாரை சொன்னோம். அண்ணாமலை அம்மா ஏதாவது நினைக்க மாட்டாளோ, எனக்கு ஒரு பாட்டு சொல்லப்படாதாடா நீ உணவு கேப்பல்லையா, அவளுக்கு ஒண்ணு சொல்லலாம். தரப்புராணத்துல வருகிறது அந்த பாட்டு.
காரொழுகும் குழலாளை கருணை வழிந்து ஒழுகும் இரு கடை கண்ணாளே காரொழுகும் குழலாளை கருணை வழிந்து ஒழுகும் இரு கடை கண்ணாளை மூரல் இளநில ஒழுக ஒழுகொழுக அழகு ஒழுகும் முகத்தாளே அழகு ஒழுகும் முகத்தாளே பாரொழுகும் தனத்தாளே வடி ஒழுகி தெரியாத மருங்குலாளே தீர் ஒழுகும் பதத்தாளே அருணை உண்ணாமுலையாளை சிந்தை சேர்ப்ப அருணை உண்ணாமுலையாளை சிந்தை சேர்ப்பாம் உண்ணாமுலையாளை சிந்தை சேர்ப்பாம்.
நாட்டுக்கோட்டு நகரத்தார் வீட்டுல உண்ணாமுலை ஆட்சின்னு பேர் இருக்கும், வேற யாருக்கும் இருந்து நான் பார்க்கவே இல்லை. நீங்கள நாட்டுக்கோட்டு நகரத்தார்களே சைடு பண்ற நீங்க நினைச்சு விடாதீங்க, உண்மையை சொல்ல வேண்டிய என்னுடைய பொறுப்பு. வேற ஒரு இனத்துல உண்ணாமுலையாள்னு பேர் இருக்கிறத நான் பார்த்தது இல்லை. என்ன எல்கே முத்து சரினாலும் சொல்லுங்களேன், உண்ணாமலை ஆட்சின்னு நான் பல பேரை பாக்குறேன். இந்த உண்ணாமலை ஆட்சின்னு பெரு பேருக்கு இருக்கு நான் பாக்குறேன். அருணை உண்ணாமுலையாளை சிந்தை அடுத்து திருஞான சம்பந்தர் தேவாரம் தோன்றிய இடம் திருத்தோணிபுரம், அப்பர் சுவாமியுடைய தேவாரம் தோன்றிய இடம் திருவதிகிதிரட்டம், சுந்தரருடைய தேவாரம் தொடங்கிய இடம் திருவெண்ணெய், மாணிக்க மாதவ சுவாமியுடைய திருவாசகம் தொடங்கிய இடம் ஆவுடையார் கோயில். திருவண்ணாமலை தலப்புராணத்திலிருந்து ஒரு திருப்பாடல், நல்ல அற்புதமான பாடல் அது. ஆதி நடமாடும் மலை ஆதி சிவன், அவன் நடமாடுகிற மலை அது. அன்று இருவர் தேடும் மலை அது தெரியும் இல்லவா. சோதி மதி ஆடரவம் சூடும் மலை, மலையை சிவனாக பாவித்து எழுதப்பட்டது. சிவன் தான் எப்படி சிவலிங்கம் எப்படி இருக்கும் அப்படித்தானே இருக்கிறது. மலையை பார்த்தீங்கன்னா சிவலிங்கம் எப்படி இருக்கணும் அப்படித்தான் இருக்கிறது. சோதி மதி ஆடரவம் சூடும் மலை, நீதி தழைக்கும் மலை, ஞான தபோதனரை வா என்று அழைக்கும் மலை அண்ணாமலை. ஆதி நடமாடும் மலை அன்று இருவர் தேடும் மலை ஆதி நடமாடும் மலை அன்று இருவர் தேடும் மலை சோதி மதி ஆடரவம் சூடும் மலை மதி சூடும் மலை அரவம் சூடும் மலை நீதி தழைக்கும் மலை நீதி தழைக்கும் மலை ஞான தபோதனரை வாய்ந்து அழைக்கும் மலை அண்ணாமலை 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 அண்ணாமலை. தென்னாடுடைய சிவனே போற்றி தென்னாடுடைய சிவனே என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி தென்னாடுடைய சிவனே போற்றி
என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்னாட்டவர்க்கும் ஏகம் பத்துரையாய் போற்றி ஏகம் பாகம் பெண்ணுருவனாய் போற்றி பாகம் பெண்ணுருவனாய் போற்றி அண்ணாமலையம் அண்ணா போற்றி அண்ணாமலையம் அண்ணா போற்றி கண்ணார் அமுத கடலே போற்றி கண்ணார் அமுத கடலே போற்றி ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி ஆரூர் மரதே போற்றி சீரா திருவையார போற்றி சீரா திருவையார போற்றி 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 புராண காரண போற்றி போற்றி காரண போற்றி போற்றி புராண காரண போற்றி 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 கயதய போற்றி 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 கயதய போற்றி நம பார்வதி வதையே.
திருவண்ணாமலையை நினைத்து தொழுவார் பாவம் தீர்க்கும் நிமலன் மலை என்று நம்ம நாட்டில் வழக்கு உண்டு. திருவாரூரில் பிறக்க முத்தி, நம்ம திருவாரூர்ல பிறக்க முடியாது, பிறந்துட்டோம். காசியில் இறக்க முத்தி, சில பேர் காசியில் சாகணும்னு போவான், இங்கிருந்து அரிசி சோரை தின்னுட்டு இருந்தான். அங்க போனா எல்லாம் கோதுமை, பாலை வந்து இருப்பு சட்டியில் விட்டு காய்ச்சுவான், கங்கை தண்ணிய கலக்க மாட்டான். இங்க இருக்கிறவங்கலாம் தண்ணியில பழகிறவங்க கட்டிக்காரங்க, ஏன் தண்ணி அந்த பாலை காய்ச்சுவான், அதை குடிச்சோன்னா இருக்கிறவன் புஷ்ஷும் ஒப்பிடுவான். ஒரு ரெண்டு வருஷம் அங்க இருந்து பார்த்தான், சரி ட்ரப் போயிட்டு வரலாம்னு வர்ற வழியிலே போயிடுவான். அப்படி போயிட்டாரு சில பேர், அப்படி போனதா எனக்கு தெரியும். காசியில இறக்கிறதுக்கும் ஒரு புண்ணியம் பண்ணிருக்கணும், அது கிடைக்காது. அது கிடைக்கும் நம்ம சொல்ல முடியாது, அதான் பட்டின தரத்துன ஒரு காடோ செடியோ கடற்புறமோ நாடோ நகரோ எங்க போகணும்னு தெரியுமா? அதுவும் நிச்சயமா சொல்ல முடியாது. சில்லை தரிசிக்க முடியும், இங்க இருந்து போகணும், பஸ் ஏறி பாண்டிச்சேரி போய் கடலூர் போய் போகணும், அதுவும் கொஞ்சம் சிரமம். ஆனா இங்க இருந்தபடியே அண்ணாமலை நினைத்து தொழுவார் பாவம் தீர்க்கும் நிமலன் உரை கோயில். இந்த சொல்ல சன்னியாசம் வந்து தேவாரத்திலேயே கையாள்ற, நினைத்தோருழி அடியாரியத்தை இமையோர் பெருமானார் நினைத்து தொழுவார் பாவம் தீர்க்கும் நிமலன் உரை கோயில். அனைத்தமேதி காணாதாயின் கைமேற் குழல்வத அனைத்தும் சென்று திரளும் தாரல் அண்ணாமலையார் சொல்லுவார்கள். இப்படி திருவண்ணாமலைக்கு இரண்டு பேர் தான் பாடியிருக்கிறார்கள். மாணிக்கவாசகர் திருவாசகம் ஒன்று பாடியிருக்கார், இந்த திருவம்பாவை அங்கிருந்து பாடப்பட்டது. மூணு பேரா வச்சுக்கோ, நாலு பேரும் சுந்தரர் அந்த ஊருக்கு பாடல. இந்த வட்டாரத்தில் நாலு பேரும் பாடினது இருக்கிறது திருக்கழுக்குன்றம். திருக்கழுக்குன்றத்துக்கு திருஞான சமுதரும் பாடியிருக்கிறார், திருநாவுக்கரசரும் பாடியிருக்கார், சுந்தரரும் பாடியிருக்கார், மாணிக்கவாசகம் பாடி. நாலு பேர் பாடிய ஊர் மிகவும் குறைவு. திருவாரூர் நாலு பேர் பாடி, மூன்று பேர் பாட பெற்ற தரம். நேற்று ஜோதி தரிசனம், பை சான்ஸ் இப்ப என்னமோ அண்ணாமலையாருக்கு சின்ன திருப்பதி மாதிரி, கடவுளுக்கும் இப்படி ஒரு நேரம் வரணும் போல இருக்கு. சரி பரவாயில்ல, அவருக்கு வந்த நேரத்தை நம்மள்ட்ட கொஞ்சம் அனுப்பிச்சா சார்தான், புண்ணியத்தையும் பொருளையும் என்று வேண்டிக் கொள்வோம். நான் இன்னும் திருவண்ணாமலையிலேயே இருக்கேன். ஆமா, இரண்டு நாளாக திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய புண்ணியம் ஒரு இரண்டு ஆண்டுகளுக்கு பின்னால் என்னுடைய நல்ல விதியை நினைத்து திருவண்ணாமலை விட்டு விடைபெற்று நாம் இப்பொழுது திருநாவுக்கரசருடைய சரித்திரத்தை நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோம். நான் உங்களுக்கு நினைவூட்டியிருக்கிறேன், திருஞான சம்பந்தர் தான் இந்த சைவ சமயத்தை வாழ வைத்தவர். இன்னையே இருந்தது சிவன் என்று உண்டோ அன்றே சைவம் உண்டு. இடைக்காலத்தில் ஏழாவது நூற்றாண்டுல அதற்கு பெரிய இடர்பாடு, அந்த இடர்பாட்டை சரித்திர விண்மர்கள் விற்பன்னர்கள், சாஸ்திர விற்பன்னர்கள், வேத விற்பன்னர்கள், ஆகம விற்பன்னர்கள் அவர்களால தீர்க்க முடியவில்லை. அந்த இடர்களை எல்லாம் தீர்த்து சைவ சமயத்தை வாழ வைத்த புண்ணியம் திருஞான சம்பந்தருக்கு உண்டு. அதற்கப்புறம்தான் திருநாவுக்கரசர் இது அப்படி அந்த அளவுபட வகுத்து வைத்திருக்கிறார் பாருங்க நம்பியாண்டார் நம்பி. அவருடைய பேரறிவை என்ன என்று சொல்வது? வயதில் சின்னவர் திருஞான சம்பந்தர். அப்பருக்கு 81, மாணிக்கவாசகருக்கு 32, சுந்தரருக்கு 18, திருஞான சம்பந்தருக்கு 16. வயதிலே சிறியவர், அருள்ல பெரியவர். அந்த பெருமான் தான் வாழ வைத்தார் இந்த சமுதாயத்தை. அதுக்கப்புறம் அப்பர் அந்த திருஞான சம்பந்தர் அந்த தமிழர்களை இந்த நாட்டை விட்டு எப்படி விரட்டினார் என்று நான் உங்களுக்கு நினைவூட்டி இருக்கிறேன். அப்பர் சமீபத்தில் ஒருத்தர் சொன்னார், ஒரு அரசனையே எதிர்த்து நின்றவர் ஞாபகம். பல்லவ மன்னனை எதிர்த்து நின்றார் ஒரு தனி மனிதர் அல்லவா? ஒரு தனி மனிதன் இன்னொரு தனி மனிதனை எதிர்த்து நிற்க முடியவில்லை. அப்படி ஒரு அரசனையே எதிர்த்து நின்ன ஒரு திறமை, ஒரு அருள் நாவுக்கரசருக்கு உண்டு. அவன் கூப்பிட்டு முதல்ல அவருக்கு ஒரு தண்டனை கொடுத்தான், அதுதான் நீட்டறையில் இட்டது. அப்பொழுது அவர் பாடிய மாசிர்வினையும் திருப்பதியத்தை உங்களுக்கு நான் பாடி காட்டினேன். நஞ்சு கொடுத்தான், அப்பொழுது இருந்த பதி பாடிய பதியம் இல்லை, பின்னால் வந்த குறிப்பை உங்களுக்கு நினைவூட்டினேன். அப்புறம் யானையை விட்டு ஏழச்சைதான், அப்பொழுது இந்த சுண்ணவன் சந்தன சாந்தும் இந்த பதியத்தை நான் உங்களுக்கு பாடி காட்டினேன். மூன்று தண்டனை கொடுத்தவருக்கு அப்புறமா அது விட்டிருக்கப்படாதா? அவன் ஏதோ ஒரு தடவை சரி, ரெண்டு தடவை சரி, மூணு தடவை செய்தான், அத்தோட விட்டுருக்கலாம் இல்லையா? எவ்வளவு கொடுமையான நெஞ்சம் இல்லையா? கொல்லாமை கொல்லாமைன்னு சொல்லிட்டு இப்படி பண்ணான்னு சொன்ன. அப்பது தன்னுடைய கொள்கைக்கு மாறுதல் அல்லவா? கொள்கையை விட்டு மாறும்போதுதான் இவன் அழிகிறான். நாம கூட கொள்கையை விட்டுட்டோம்னா நமக்கு கேடுதான் இல்லையா? ஆமா, நமக்கென்று ஒரு கொள்கையை நம்ம எடுத்துக்கொள்ளணும், நல்ல கொள்கைகளை. அப்படி என்ன பண்ணா, கொல்லாமை கொல்லாமை என்று சொல்லிட்டு ஒரு மனிதனையே கொல்றதுக்கு வழிபாக்கலான்னு சொன்னா தவறு அந்த இடத்துல தான் ஏற்பட்டு வச்சு. என்ன பண்ணினான் திருநாவுக்கரசரை கல்லுல கட்டி கடல்ல தூக்கி போடுங்க. இப்படி ஒரு கொடிய தண்டனை எந்த நாட்டிலேயாவது நடந்திருக்குமானு பார்த்தா எனக்கு தெரியல, எனக்கு தெரியாது. ஆனா திருநாவுக்கரசுக்கு செய்து விட்டான், கல்லுல கட்டி கடல்ல தூக்கி போடுங்க. அப்பவாவது என்னை விட்டுடுன்னு சொல்லியிருப்பாரா? இல்ல, கிடையாது. நமச்சிவாயம் என்னை காப்பாற்று. கோயம்புத்தூருக்கு பக்கத்துல நான் ஒரு சிறு கிராமத்துக்கு பாட போனேன். அங்க ஒரு தேவாரத்துல மிகவும் ஈடுபாடு உடைய ஒருவர் இந்த நாவுக்கரசருடைய வரலாறை படமாக எழுதி வச்சிருக்கிறார். அப்படி எழுதி வச்சிருக்கிறதுல இந்த கல்லுல கட்டி அவரை கடல்ல எந்த வேளையில போட்டிருப்பான்னு அவர் யூகம் பண்ணி பகலும் இரவும் சந்திக்கிற வேலை இருக்கு பாருங்க. ஒருத்தர் முகம் ஒருத்தருக்கு தெரியாத வேலை, மாலையில மாலையில 6 மணிலிருந்து 7 மணிக்குள்ள அந்த நேரத்தை கல்ல கட்டி இவரை கொண்டு கடல்ல தூக்கி போட்டிருக்க கூடும் அப்படின்னு எண்ணி நிழல் படம் மாதிரி எழுதி வச்சிருக்கிறேன். பார்க்கும் போதே உள்ளம் துடிக்குது. கல்லுல கட்டி கடல்ல தூக்கி போடலாம் அப்படின்னு எண்ணி பண்ணி கல்ல கட்டி கடல்ல தூக்கி போட்டான். அது நாவுக்கரசர் வாக்கு. பின்னால சொல்லுகிறார், கற்றுனை பூட்டி ஓடு கடலில் பாய்ச்சணும் என்று சொன்னவர் பின்னால ஒரு திருப்பாட்டு சொல்றார். அப்ப அது சொல்றாரு, அந்த பாட்டை நான் முதல்ல பாடி காட்டுவேன். அமன் கையர் திட்டவட்டமா எழுதிட்டார். சந்தேகம் கூட கிடையாது, எவன ஒருத்தன் பூட்டினான்னு கூட இல்ல, சமணர்கள் செய்து விட்டாம எழுதி வச்சுட்டார். கல்லினோடு என்னை பூட்டி அமன் கையர் ஒல்லை நீ புக நூக்க நூக்க போட பல்லினோடு என்னை பூட்டி அமன் கையர் ஒல்லை நீர் புக நூக்க என் வாக்கினால் நெல்லு நீள் வயல் நிலக்குடியறம் நல்ல நாமம் நவித்தியோ தேனந்தே அரண் நாமம் நல்ல நாமம் நீலக்குடியரண் நாமம் நல்ல நாமம் அரண் நாமம் நவித்தியோ தேனந்தே கல்லினோடு என்னை பூட்டி அமன் கையர் ஒல்லை நீர் புக நூக்க என் வாக்கினார் வயல் நீலக்குடியரன் நல்ல நாமும் நவித்தி உய்ந்தேன் இந்த இடத்துல சேக்கிழார் பெருமான் எழுதும்போது என்ன எழுதுகிறார்? எண்ணில்லாத உயிர்களை ஈடேற்றிய பஞ்சாட்சர மந்திரம் இந்த அப்பர கடல்ல இருந்து ஏற்றினது ஒன்னும் பெருமை இல்லைன்ட்டார். சரித்திரத்தை சொன்னவர் அவர் தான். இப்படி சொல்லி வச்சு என்ன அர்த்தம் கேட்டா, நமச்சிவாய மந்திரத்தை ஓதினால் ஈடேற்றம் கிடைத்து விடும்.